عن ابن عمر رضي الله تعالى عنه أنه قال وهو على منبر ابن عمر رضي الله تعالى عنه ஒரு நாள் மெம்பரின் மீது உரையாற்றுகிற போது இப்படி சொன்னார்கள், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, தவாலு, நீங்கள் பணிவை கடைபிடியுங்கள். ஏனென்றால் ஃபைனி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் தவாலா லில்லாஹி ரஃபாஹு யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவை மேற்கொள்ளுவாரோ அவர் தன்னை பற்றி அவருக்கு சிறுமையாக எண்ணம் இருந்தாலும் மனிதருடைய கண்களுக்கு அல்லாஹ் தஆலா அவரை மிகப்பெரியவராக மகத்துவமிக்கவராக ஆக்கிவிடுவான் என்று சொன்னார்கள் என்று இப்னு உமர் அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பணிவு தன்னடக்கம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அல்லாஹு தஆலா விரும்புகிற அல்லாஹு தஆலாவிடத்தில் இல்லாத ஒரு பண்பு. அல்லாஹுக்கு பணிவு தேவையில்லை, மனிதர்களுக்கு தான் பணிவு அவசியம். மனிதர்களுக்கு பணிவு என்பது அலங்காரம், அல்லாஹுக்கு பெருமை என்பது அலங்காரம். அல்லாஹ்வு எப்பவுமே பெருமைப்படுத்தப்பட வேண்டும், அவன் பெருமைக்குரியவன், அவன் மட்டும்தான் பெருமைக்குரியவனாக இருக்க வேண்டும். பணிவு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் இல்லாத அந்த பண்பை அவனுடைய அடிமைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதன் காரணமாகத்தான் அந்த பணிவின் அடையாளமாகத்தான் தொழுகையில சுஜூதை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய பணிவுக்கு உயர்ந்த ஒரு அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது சஜிதா தான். சஜிதா செய்ய 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 பணிவு கூட வேண்டும். எவ்வளவு அதிகமாக தொழுகிறோமோ அவ்வளவு பணிவு அதிகமாக வேண்டும். ஒரு மனிதர் நிறைய காலம் முழுவதும் தொழுகிறார், நிறைய அச்சுக்கு போயிருக்கிறார், பணிவு வரவில்லை என்று சொன்னால் அவர் செய்த அமலுக்கு எந்த பயனும் இல்லை. அமல் செய்ய 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 இறைவனை வணங்க வணங்க தன்னுடைய சிறந்தாழ்த்தி அல்லாவிடத்தில் அந்த பணிவை எடுத்து வைக்க வைக்க என்ன வேண்டும், நாள் பட அந்த பணிவிலே முதிர்ச்சி வர வேண்டும். சில பேர் காலம் முழுவதும் தொழுகிறார்கள், பணிவு என்பது அவரிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகைக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள், ஒரு மனிதர் பணிவை மேற்கொள்வாரானால், அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிவாக அந்த பணிவை கடைபிடிப்பாரானால், அவர் எந்த அளவுக்கு அவருடைய மனதிலே தாழ்ந்த நிலையில இருந்தாலும் கூட மனிதர்களது உள்ளங்களிலும் அவர்களிலும் அல்லாஹ்வுத்தால் அவரை உயர்வானவராக ஆக்கி வைத்து விடுவான், ரொம்ப மதிக்கத்தக்கவராக ஆக்கி வைத்து விடுவான். ஒரு மனிதர் தன்னை பற்றி எப்படி பணிவு என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் தன்னை பற்றி நான் ரொம்ப கேவலமானவன், ரொம்ப ஒண்ணு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி வாயால் சொல்லுவது அல்ல. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு சக்தியும் இல்லை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனதில அந்த எண்ணம் இருப்பதில்லை. மனதளவில் ஒரு மனிதர் தன்னை விட மற்ற அத்தனை பேர்களையும் உயர்வாக கருத வேண்டும், சிறப்பாக கருத வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு காஃபிரை கூட இழிவாக கருதுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை, தெரியுமா? ஒரு காஃபிர் ஒரு முஷ்ரிக்காக இருக்கிறான், அவனை கூட கேவலமாக நினைப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. ஏனென்று சொன்னால் அப்படி நினைத்து விட்டால் ஒரு கால் அவனை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட்டு உன்னை காஃபிராக்கி விடுவான். அந்த எண்ணத்திற்கே இங்கே இஸ்லாம் முழுக்க முழுக்க தடை விதிக்கிறது. யாரை பற்றியும் எந்த ஒரு தவறான கிழிவான கேவலமான எண்ணம் இருக்கக்கூடாது. அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய விற்பனர், மிகப்பெரிய ஹதீஸ் கலையிலே அமீருல் முமினீன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர்கள். ஹொராசான் என்ற ஒரு பகுதிக்கு அந்த பகுதியில ஒரு பெரிய ஞானி, அந்த காலத்தில் ஆன்மீக துறையிலே மிகப்பெரிய பேர் பெற்ற புகழ் பெற்றவராக இருந்தார், சிறந்த ஞானம் உள்ளவராக இருந்தார். அவர் ஒரு அந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் அந்த நாட்டில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அந்த பெரியவரை சந்திக்கிறார்கள், அந்த ஞானியை போய் சந்திக்கிறார்கள். அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சரி பெரியவராயிட்டேன்னு சொல்லி அவங்களும் சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போனால் அந்த ஞானி இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை, பொருட்படுத்தவே இல்லை. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்க, என்ன செய்தாங்கன்னா திரும்பி போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னார்கள், வந்து போன மனுஷன் யாரு தெரியுமா? ஹதீஸ் கலையினுடைய அமீருல் முமினீன் என்று சொல்லுகிறேன், அப்துல்லா பின் முபாரக் அவர்கள். அப்போலாம் உலகம் முழுவதும் பெயர் பெற்றவர்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி ஒருத்தரை பார்க்க முடியாது. அந்த மாதிரி உள்ள பெரிய நபர் என்று சொன்ன போது இந்த ஞானிக்கு அடடா நாம தவறு செய்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா முபாரக் அவர்கள் இருக்குகின்ற இடத்தை தேடி போது இவர் போக ஆரம்பித்தார். போய் அவரை மன்னிப்பு கேட்டு, நான் தவறு செய்து விட்டேன், நீங்க யாருன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு விட்டு எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். ஏன்னா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தைகளில அவ்வளவு நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்கள். நேரத்தில் கேட்டார்கள், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. அதில் சொன்னார்கள், நீங்க உங்களது வீட்டில இருந்து வெளியிலே வந்துவிட்டால் யாரையெல்லாம் பார்த்தீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களை விட உயர்வானவர்கள் என்று கருதி கொள்ளுங்கள். அப்போதுதான் அந்த அடக்கம் வரும். மற்றவர்களை ஒரு, அதாவது ஒரு கீழ்த்தரமாகவோ ஒரு அசத்தியாகவோ அல்லது நம்மை விட தாழ்ந்தவன் என்ற நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு நிலை வந்துவிடும். எனவே அப்படி இருக்கக்கூடாது என்று உபதேசம் செய்தார்கள். இந்த பண்பு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும். அது நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே, சில நேரங்களிலே நாம் சொல்லுகின்ற விஷயம் அவனுடைய உணர்வுக்கு அது எதிராக இருக்கும். நம்ம சொல்றதா சரிங்கிறதல்ல. மனிதர்கள் அத்தனை பேருக்குமே குறைவுள்ளவர்கள் தான். நாம் நம்முடைய பிள்ளையிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம், நமக்கு அது சரியாக தோன்றுகிறது, ஆனால் அது அவனுக்கு தவறாக தோன்றுகிறது. அந்த நேரத்தில் அவன் அபிப்பிராயத்தை சொல்லுகிறான், இல்ல இது சரி வராது என்று சொன்னால் அவங்க கொஞ்சம் கவனிக்கணும், நான் சொல்றேன் நீ கேட்க வேண்டியதுதானே அப்படின்னுங்கிற நிலைக்கு வரக்கூடாது. அதுதான் பெருமையின் அடையாளம். தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்களிடத்திலேயே அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தீர்ப்பை செய்கிறார்கள், சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அதற்கு நேர் எதிரான தீர்ப்பை கொடுக்கிறார்கள். தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் சுலைமான் அலி இஸ்லாத்தை கூட்டி பாராட்டினார்களே தவிர கண்டிப்பு செய்யவில்லை. நான் அரசனாக இருக்கிறேன், எனக்கு உனக்கு தெரிஞ்சிருமா, நான் தீர்ப்பு கொடுக்கிறேன், நீ சின்ன பையனாக இருக்கிறாய் என்று கண்டிக்கவில்லை, அரவணைத்துக் கொண்டார்கள். என்னை விட சிறந்த தீர்ப்பை அல்லவா கொடுத்து விட்டாய் என்று. இந்த மனப்பான்மை ஒவ்வொரு சந்தேகத்திலும் இருக்குமானால் அந்த வீட்டில் எதுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் காலத்திலே பரீரா என்று சொல்லுகிற ஒரு அடிமை அன்சாரி சஹாபி இடத்திலே அடிமையாக இருந்தார். அவருக்கு உரிமை சீட்டு வழங்கப்பட்டு விட்டது, இந்த தொகையை நீ கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு தவணையிலும் இவ்வளவு கொடுத்து நீ உரிமை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக ஒரு குறிப்பிட்ட தவணையை கொடுக்கப்பட்டது. இந்த பரீரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்கிற ஆயிஷா நாயகியிடத்தில் வந்து இந்த மாதிரி உரிமை சீட்டு எழுதி கொடுத்து விட்டார்கள், இந்த தொகையை கொடுக்க வேண்டும், ஏதாவது நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தான்னு சொன்னா, தவணையெல்லாம் கொடுக்கல, அவர் சொன்ன தொகையை ஒரே தவணையாக கொடுத்து அந்த பெண்ணை உரிமையை விட்டு விட்டார்கள். இப்ப இந்த பெண் சுதந்திரமான பெண். ஆனால் அவருடைய கணவர் முகீஸ் என்று சொல்லுகிற அவருடைய கணவர் அடிமையாக இருந்தார். அப்ப சட்டம் என்னன்னு சொன்னா, ஒருவர் ஆண் கணவன் அடிமையாக இருந்து பெண் வந்து விடுதலை பெற்று விட்டால் அந்த பெண் வேண்டுமானால் அந்த கணவனிடத்திலிருந்து பிரிந்து கொள்ளலாம். ரெண்டு பேரும் அடிமையா இருந்தா நிக்காஹினுடைய அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கும். இப்போது ஒருவர் அடிமையாக இருக்கிறார், பெண் உரிமை பெற்று விட்டால் அந்த கணவனிடத்திலிருந்து பெண் விருப்பப்பட்டால் பிரிந்து கொள்ளலாம், பிரிந்து வேற சுதந்திரமான ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் முகீஸ் அடிமையாக இருந்தார், இவர்கள் உரிமை விடப்பட்டு விட்டார்கள், சுதந்திரமாக ஆகிவிட்டார்கள். முகீசரை சொல்லிவிட்டார்கள், நான் வந்து உன்னை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முகீசோ தன்னுடைய மனைவியின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார், மிகவும் நேசம் கொண்டவராக இருந்தார். மனைவி பிரிந்து விட்டால் என்று சொன்ன உடனே அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தெருக்களில் எல்லாம் தாடி நினையும் அளவுக்கு அழுது கொண்டு திரிந்தார். அந்த பெண் போகிற இடத்துக்கெல்லாம் போனார், பின்னாடியே போவார், போய் கெஞ்சி கேட்டுக்கொள்வார். அந்த பெண் அதை இவரை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்னு அப்பாஸ்ல குறை சொல்கிறார்கள், பாரு முகைசா அந்த அவருடைய மனைவியின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், ஆச்சரியமாக தோன்றவில்லையா என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தார். கடைசியில முகேஷே ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுங்கள், என்னை பிரிய வேண்டாம், நான் அவளை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், அவளோடு தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவரு அடிமைதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாயிற்றே என்று அவருடைய பேச்சு அலட்சியம் செய்யவில்லை. சரி, நான் சிபாரிசு செய்கிறேன் சொல்லி அந்த பரீராவை வரவழைத்து அவரிடத்திலே சொன்னார்கள், ஏமா முகேஷோட சேர்ந்து வாழக்கூடாதா, அவர் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் திருப்பி கேட்டா, அந்த அம்மா திருப்பி கேட்டாங்க, யார் ரசூலுல்லா, இது நீங்க சொல்ற ஆலோசனையா இல்ல கட்டளையா? ரசூலுல்லா சொன்னாங்க, கட்டளையெல்லாம் இல்ல, ஆலோசனை தான், பரிந்துரை செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண் சொல்லிவிட்டார், யார் ரசூலுல்லா, அப்படியாக இருந்தால் நான் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு முகீஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒண்ணு செய்ய முடியாது, அந்த பெண்ணை வேண்டாம்னு சொன்னபடி என்ன செய்ய முடியும்? ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் அந்த பெண்ணை பணம் கொடுத்து உரிமை விட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு கட்டுப்படணும் நியாயமா? ஆனா அந்த பெண் போய் சொல்கிறாள், எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் வற்புறுத்தவில்லை, விட்டு விட்டார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகும் கூட அந்த பெண் அந்த பேச்சை கேட்கவில்லை. வெளித்தோற்றத்தில் அப்படி இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் மீது கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, எந்த கருத்தும் சொல்லவில்லை. இதுதான் பணியினுடைய அடையாளம். ஒருத்தர் நம்ம ஒன்னு சொல்றோம் கேட்கலன்னு சொன்ன உடனே கோபப்படுறோம், என்னமோ நம்ம தான் அவருடைய வாழ்க்கையோ அவருக்கு கொடுத்தது மாதிரி, என்ன அதிகாரம் இருக்கிறது? அவரவர்களுக்கு என்றே உணர்வுகள் இருக்கின்றன, அவரவர்களுக்கு என்றே ஒரு இது இருக்கு, அது அவங்களுக்கு, அது அவங்களுடைய நிலையை பொறுத்தாது. நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னு ஆத்திரப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தும் அதுக்கு மேல கூடுதலாக அந்த பெண்ணுக்கு இப்படியும் ஒரு உரிமை இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் அதை மீட்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தும் கூட அந்த பெண் சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. இதுதான் இந்த பணியுடைய அடக்கத்தின் அடையாளம் என்பது. இதைத்தான் நாம் இங்கே தெளிவாக உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்தும் அடிமைத்தனம் என்கின்ற அந்த அடிமைத்தனம் தான் இலக்கணமே மனிதனுக்கு. அல்லாஹ்வுக்கு வார்த்தைகளே நம்மளை வந்து சொல்ற வார்த்தை, நம்ம பேரு கூட அல்லாஹ்வுக்கு பேரை விட அப்து என்கிற வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அலிதுல்லாஹ்னு சொல்வார்கள், அப்து என்ற வார்த்தையை எனக்கு இருப்பதை கொண்டு நான் பெருமை அடைகிறேன், என்னுடைய எஜமானுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்பதை கொண்டு நான் பெருமை அடைகிறேன். யா அல்லாஹ், நீ என்னுடைய எஜமானாக இருக்கிறாய் என்பதை நினைத்து நான் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்வார்கள். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் விரும்புவது அதைத்தான். தன்னை ஒரு அதான் அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான்கு மறைகளையும் மோதி படித்தவன் அவன் அறிவாளி இல்ல. நான்கு வேதங்களையும் படித்திருக்கிறான், எல்லாமே அவனுக்கு நல்லா ஞானமும் இருக்கிறது, அவன் அறிஞன் அல்ல. அறிஞன் யாரு தெரியுமா? நான் என்பதை மறைய வைத்தவன் தான் அறிஞன். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நமக்கு என்ன இருக்கு சொல்லவும் பார்க்கலாம், நமக்கு என்ன திறமை இருக்கு, என்ன சக்தி இருக்கிறது, எல்லாமே அந்த எஜமான் கொடுத்தது தானே. இந்த எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பணிவு தானாக வந்துவிடும். எனவே அந்த பணிவு, அதைத்தான் இந்த இபாதத்துகளுடைய பாதிப்பு என்று வருகிற போது பணிவு தான் வர வேண்டும். அந்த பணிவு வந்துவிட்டால் நாம் காலம் முழுவதும் தொழுதிருக்கிறோம், நாம் ஹஜ் செய்திருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு அது சிறந்த அடையாளமாக அமையும் என்பதை நாம் இங்கே நம்முடைய சிந்தனையில வைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உயர் அந்த பணிவை மேற்கொண்டு சிறந்த மனிதர்களாக கண்ணியவான்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக.